الحمد لله رب العالمين، وبه نعتصم وبه نستعين، وعليه نتوكل وإليه نلتجئ في كل حين. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ولي الصالحين، وأشهد أن سيدنا ومولانا محمدا عبد الله ورسوله وصفيه وخليله رحمة للعالمين. اللهم صل وسلم وزد وبارك على سيدنا وسندنا وحبيبنا وأسوتنا وشفيعنا وقرة أعيننا محمد خاتم النبيين، إمام الأنبياء وسيد المرسلين، وعلى آله الطيبين الطاهرين، وأصحابه الغر الميامين، وعلى كل من اقتفى أثره واهتدى بهديه واستنى بسنته ودعا بدعوته إلى يوم الدين. أما بعد، படைத்து பரிபாலித்து போஷித்து காத்தருளும் பரமதயாளன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை முதற்கண் போற்றி புகழ்கின்றேன். அல்லாஹ் தஆலா தனித்தவன், இணைத்துணையற்றவன், பரிசுத்தமானவன், வணக்கத்துக்கு பாத்திரமானவன். அல்லாஹுவை அன்றி வேறு யாரும் எதுவும் இல்லை என்று சாட்சி கூறுகின்றேன். அவனின் இறுதி தூதர் எங்கள் தலைவர் முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் அருமை குடும்பத்தவர்கள், அன்புக்கினிய தோழர்கள், அவர்களின் உயர்ந்த வழியை தொடர்பவர்கள், அவர்களது வழிக்காக உழைக்கக்கூடிய அழைக்கக்கூடிய அனைத்து நன்மக்கள் மீதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்றென்றும் சலாத்தும் சலாமும் சொல்லி அருள்வானாக. அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலாவை பயந்து அவனுக்கு அடிபணிந்து வாழும்படி முதல் என்னையும் அடுத்து உங்களையும் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அல்லாஹுடைய முபாரக்கான கண்ணியமான இந்த வீட்டிலே, அவனின் ஓர் இபாதத்திலே நம்மை ஒன்று சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையில் நம் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அவர்களுடைய உன்னத சுவனபதியிலே நம் எல்லோரையும் ஒன்று சேர்த்து வைப்பானாக. அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, வக்ஃப் சொத்துக்கள். இன்று நாம் படிக்கப் போவது வக்ஃப் சொத்துக்கள் பற்றிய விடயமாகும். அன்பு சகோதரர்களே, வக்ஃப் என்பது இஸ்லாத்தில் ஒரு பரந்த பரப்புள்ள ஒரு பாடமாகும். நிறைய அம்சங்களும் உட்பிரிவுகளும் நிறைந்த ஒரு பாடம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்கள் இது சம்பந்தமாக இடம் பெற்றுள்ள நூல்களிலே தனித்தனி தலைப்புகள் உபுப்பிரிவுகளுக்கு உண்டாக்கப்பட்டு இந்த வக்ஃப் என்ற ஒரு பெரும் பரப்பு ஆராயப்பட்டிருக்கிறது. அதனை பகுத்து தொகுத்து தந்த இமாம்களுடைய நூல்களில் வக்ஃப் என்ற ஒரு தனி தலைப்பிட்டு ஒரு பாடத்துக்கு கீழ் எத்தனையோ உப பாடங்களை நாம் படிக்கிறோம். அப்படி ஒரு பரந்து விரிந்த ஆழ அகலம் நிறைந்த ஒரு பாடம் தான் வக்ஃப் ஆகும். வக்ஃப் என்பது நாம் எல்லாம் சாதாரணமாக சொல்வது, வக்ஃப் என்ற இந்த அரபு பதம் இஸ்லாமிய சட்டவியலிலே குறிக்கக்கூடிய விளக்கம் ஒன்றிருக்கிறது. நிலைத்து நின்று பயனளிக்கும் பொருட்டு செய்யப்படக்கூடிய தர்ம காரியத்தை வக்ஃப் என்று சொல்லப்படுகிறது. நிலைத்து நின்று பயனளிக்கும் பொருட்டு செய்யப்படக்கூடிய தர்ம காரியம் வக்ஃப் என்று அழைக்கப்படுகிறது. வக்ஃப் ஒரு சதக்கா, சந்தேகமின்றி வக்ஃப் ஒரு சதக்காவாகும். ஆனால் அதனை சதக்கத்தின் ஜாரியா என்று ஹதீஸிலே படிக்கிறோம். நிலைத்து நிற்கக்கூடிய நிலையான சதக்கா என்று அதனை சொல்லலாம். நிலையான சதக்கா என்றால் அந்த பொருள் நிலைத்து நிற்கும், அதன் பயன் நிலைத்து நிற்கும். அந்த பொருள் நிலைத்து நிற்பதன் மூலம் கால ஓட்டத்தில் அழிந்து போகாமல் இருப்பதன் மூலம் அதன் பயன் நீண்டு கொண்டிருப்பதனால் பொருளும் நிலைத்து பயனும் நிலைத்து இருப்பதனால் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு சதக்கா, நிலையான சதக்கா தர்மம் என்று அதனை சொல்லப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸிலே சதக்கத்துன் ஜாரியா பற்றி படிக்கிறோமே, அதாவது மனிதன் மரணித்ததற்கு பிறகு அவனுக்கு சென்றேறக்கூடிய வை எதுவும் இருக்க மாட்டாது, மூன்று மட்டும் சென்றேறும். அதில் ஒன்றாக குறிப்பிட்டார்கள் அல்லவா சதக்கத்துன் ஜாரியா, நிலையான சதக்கா என்று. அந்த நிலையான சதக்காக வைத்தான் இமாம்கள் அது வக்ஃப் என்று சொல்லி வைத்தார்கள். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதனை பற்றி ஓரளவு விளக்கம் பெறுவதற்கு நாம் இன்று தேவை என்ன என்பதையும் படிக்க வேண்டும். நமக்கு மத்தியிலே நிறைய வக்ஃபுகள் இருக்கின்றன. வக்ஃப் மஸ்ஜிதும் ஒரு வக்ஃப் தான். இது போல என்னென்ன வக்ஃபுகள் இருக்கின்றனவோ, வக்ஃப் சொத்துக்கள் இருக்கின்றனவோ, அவற்றை நாம் பேணி பாதுகாப்பது நம்முடைய கடமையாகும். அதற்காக வேண்டித்தான் நாம் இதனை படிப்பதற்கு எத்தனிக்கிறோம். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நீண்டு விரிந்த பாடத்தை மிகச் சுருக்கமாக சொல்வதற்கு ஒரே ஒரு ஹதீஸை மட்டும் நாம் எடுத்துக்கொண்டு அதன் விளக்கங்களை படித்துக் கொள்வது இந்த நேரத்துக்கு பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகிறேன். ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வக்ஃப் சம்பந்தப்பட்டதாகும். இது சஹீஹுல் புகாரி, இன்னும் ஏனைய பிரபலமான ஹதீஸ் கிரந்தங்களில் எடுத்தாளப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சம்பவமாக ஹதீஸிலே படிக்க கிடைக்கிறது. ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஹைபர் பகுதியிலே ஒரு நிலம் இருந்தது. அது பேரீத்த மரத்தோட்டம் சம் என்று அந்த எஸ்டேட்டுக்கு பெயர், அந்த தோட்டத்துக்கு பெயர். அந்த பூமி ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அவர்களிடம் இருந்த கொஞ்ச நஞ்ச சொத்துக்களில் மிகவும் பெருமதி உள்ளதாக இருந்தது. அவர்களிடம் இருந்த கொஞ்ச நஞ்ச சொத்துக்களில் எல்லாம் அவர்களிடத்திலே மிகவும் மதிப்பு வாய்ந்ததாக தரமானதாக இருந்த சொத்து அது. அவர்களுடைய பார்வையிலே உண்மையும் அதுதான். ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு ஆசை, இதனை நான் ஏதாவது ஒரு வகையில் மறுமையில் எனக்கு நன்மை சேர்க்கக்கூடிய வகையிலே நான் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று அப்படி ஒரு ஆசை. ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வருகிறார்கள். வந்து சொல்கிறார்கள், அஸப்து அருபன், எனக்கு ஒரு தானி இருக்கிறது, லம் உஸிபு மாலன் கத்து அன்ஃபஸமின், அதனை விட மிக நல்ல ஒரு சொத்து செல்வம் என்னிடத்தில் கிடையாது. அல்லாஹுவின் தூதரே, இதனை கொண்டு நான் என்ன செய்யலாம் என்று எனக்கு பணிக்கிறீர்கள், எப்படி நான் இதனை அமைத்துக் கொள்வது என்று எனக்கு ஒரு ஆலோசனை சொல்லுங்கிறேன் என்று அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டபோது ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நிலத்தை காணியை என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லும் போது சொன்னார்கள், இதுதான் நிலைத்து நிற்கக்கூடிய வகையில் செய்யப்படக்கூடிய தர்மமாகிய வக்ஃபின் அடிப்படையான விஷயமாகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள், நீங்கள் விரும்பினால் இதன் அடிப்படையை தடுத்து வைத்துக் கொண்டு அதனை சதக்கா கொடுத்து விடலாம் என்றார்கள். இதன் அடிப்படையை தடுத்து வைத்துக் கொண்டு அதனை சதக்கா கொடுத்து விடலாம் என்கிறார்கள். சகோதரர்களே, சதக்கா என்பது நாம் ஒரு பொருளை அல்லது பணத்தை இன்னும் ஒருவருக்கு நம்முடைய சொந்தத்தில் உள்ள ஒன்றாக இருக்கும் நிலையில் அதனை அல்லாஹ்வுக்காக வேண்டி அவருக்கு கொடுத்து உரிமையை அவருக்கு கொடுத்து முடிக்கிறோம். பொருளின் பயனை மட்டும் கொடுக்கவில்லை, அந்த பொருளின் உரிமையையும் அவருக்கு கொடுத்து விடுகிறோம். ஒருவர் இன்னுமொருவருக்கு சதக்காவாக கொடுத்த பொருள் இவரின் உரிமையில், கொடுத்தவரின் உரிமையிலிருந்து கொடுக்கப்பட்டவருடைய உரிமைக்கு மாறிவிடும். அதன் பிறகு அதனுடைய நன்மைக்கும் தீமைக்கும் அதனை கையேற்று பெற்றுக்கொண்டவர், சதக்காவை பெற்றுக்கொண்டவர் இருக்கிறாரே, அவரே பொறுப்பாவார், அவரே அதன் உரித்தாளி ஆவார். இங்கே வக்ஃபிலே அப்படி உரிமையை அவருக்கு கொடுத்து விடுவதில்லை. வக்ஃபின் உரிமையை அல்லாஹ்வுக்காக வேண்டி ஆக்கி விடுவதாகும். நீர் விரும்பினால் அதன் அடிப்படையை தடுத்து வைத்துக் கொள்ளுக. அதன் உரிமையை எவருக்கும் கொடுத்துவிட முடியாது, ஆனால் அதனை சதக்காவாக ஆக்கிவிடலாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்பொழுது அதனை எப்படி சதக்கா செய்தார்கள் தெரியுமா? அன்னஹு லா யுபாஉ அஸ்லுஹா வலா யூஹபு வலா யூரஸ் என்று நிபந்தனையிட்டு அந்த சதக்காவை செய்தார்கள். இதை வக்ஃபாக ஆக்கினார்கள். அதனை விற்கப்பட முடியாது, அதனை அன்பளிப்பாக கொடுக்கப்பட முடியாது, அதனை வாரிசுரிமையை சொத்தாக ஆக்கிக் கொள்ள முடியாது. எவரும் உமரின் குடும்பத்தவரோ எவரோ அதனை அனந்தர சொத்தாக எடுத்துக் கொள்ளவும் முடியாது என்று அதனை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிபந்தனையிட்டு ஆறு சாராருக்கு இதில் பயன் பெற்றுக் கொள்ளலாம் என்று ஏழைகள், பயணிகள், புனித யுத்தமாகிய ஜிஹாதில் பங்கேற்பவர்கள், உறவினர்கள், விடுதலை சீட்டு எழுதப்பட்ட அடிமைகள், அதே போல விருந்தினர் என்று ஆறு வகையானோர் பயன் பெற்றுக் கொள்ளலாம் என்று ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த அவர்களது ஹைபரின் பகுதியில் இருந்த சம்ஜ் என்ற நாமம் பெற்ற அவர்களின் பேரித்த மர தோட்டத்தை பொது சொத்தாக இந்த வகையானோருக்கு பயன் கொடுக்கும் வகையில் சதகாவாக ஆக்கினார்கள். இதனை அவர்கள் எழுதிய போது அபுதாவூதுடைய அறிவிப்பிலே இடம்பெற்றிருப்பது போல இதற்கு சாட்சிகளையும் நியமித்தார்கள். நான் எழுதிய இந்த வக்ஃபுக்கு சாட்சிகள் தேவை என்பதற்காக வேண்டி சாட்சிகளையும் நியமித்துக் கொண்டார்கள். மட்டுமல்ல, நான் இதனை வக்ஃபு சொத்தாக ஆக்கிவிட்ட பிறகு இதன் பரிபாலனம், இதன் பராமரிப்பு யார் என்பதையும் அவர்கள் உறுதி செய்தார்கள். நான் இருக்கும் வரைக்கும் உமராகிய நான் இதனை பராமரிப்பேன். அவர்கள் அதனை அனுபவிப்பதில்லை, ஆனால் அதனை அவர்கள் பராமரிப்பார்கள். என்னுடைய வபாத்துக்கு பிறகு எனது மகள் ஹஃப்ஸா அவள் உயிர் வாழும் காலமெல்லாம் பராமரிப்பாள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெறும் வக்ஃபை மட்டும் சொல்லவில்லை, அந்த வக்ஃபை பராமரிப்பவர் பராமரிப்பதற்கான ஏற்பாடுகளையும் செய்கிறார்கள். நான் உயிர் வாழும் காலமெல்லாம் நான் இந்த வக்ஃபு சொத்தை பராமரிப்பேன், உரிய முறையில் அதற்குரியவர்களுக்கு அதன் பயன்களை கொடுப்பேன். எனது வஃபாத்துக்கு பிறகு எனது மகள் ஹஃப்ஸா பராமரிப்பால் அவள் உயிர் வாழும் காலமெல்லாம். அவளின் வஃபாத்துக்கு பிறகு ஹஃப்ஸாவின் குடும்பத்தில் உள்ள அறிவும் ஞானமும் தெளிவும் உள்ள ஒருவர் அதன் பராமரிப்பை பொறுப்பேற்பார். எவ்வளவு அழகான எழுத்துக்கள் என்று பாருங்கள். வக்ஃபு சொத்தை பராமரிப்பதற்கு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வதை பாருங்கள். நான், எனக்கு பிறகு ஹஃப்ஸா, அதற்கு பிறகு அவர்களுடைய வஃபாத்தின் பிறகு ஹஃப்ஸாவின் குடும்பத்தில் உள்ள உறவினர்களில் எவர் அறிவும் ஞானமும் தெளிவும் உள்ளவர் இருக்கிறாரோ அவர் இதனை பராமரிக்க வேண்டும். இது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு எழுத்து. மட்டுமல்ல, இதனை நிர்வகிப்பவர் இதன் பணியிலே ஈடுபடுகிற போது அவருக்கு ஏதும் கூலி தேவை என்றால் எடுத்துக் கொள்வதற்காக வேண்டி சொன்னார்கள். லா ஜுனாஹா அலா மன் வலியஹ, இதன் நிர்வாக பொறுப்பை பராமரிப்பு பொறுப்பை ஏற்றுக்கொண்டவர் அய்யுல மின்ஹா பில் மஅரூஃப் அவ் யுத்இம ஸதீகன் ஗ைர மத்மவ்வீலின் ஃபீ, அதனை உரித்தாக்கிக் கொள்ளாமல் தனக்கு சொந்தமாக ஆக்கிக் கொள்ளாமல் அதிலிருந்து மேல்மிச்சமாக சேமிக்கிற அமைப்பில் இல்லாமல் தனக்கு கொஞ்சம் தேவையான அளவு அதிலே ஈடுபடுகிற நேரத்தில் சம்பாதிக்கிற தொழில் புரிகிற நேரத்துக்கு அவர் இதனை ஈடுபடுத்துகிற போது தன்னை ஈடுபடுத்துகிற போது அதில் ஏற்படக்கூடிய கிடைக்கக்கூடிய ஒரு பகுதி பணத்தை அவர் அப்படியே ஒப்பிட்டு பார்க்காமல் இதிலே வேலை செய்கிற அளவுக்கு எனக்கு எவ்வளவு கூலி போட்டுக் கொள்ளலாமோ அந்த முறையிலே நன்முறையில் அவர் கொஞ்சம் எடுத்துக் கொள்ளலாம், அல்லது அவர் பிறருக்கும் அந்த தனக்கு வர வேண்டியதை கொடுக்கலாம் என்ற வகையிலே ஒரு சின்ன கூலிக்கான ஏற்பாட்டையும் செய்தார்கள். இவருக்குத்தான் நாது என்று சொல்லுவோம். வக்ஃப் சொத்துக்களை பராமரிப்பவர் அவருக்கு விரும்பினால், வக்ஃப் செய்தவர் அவர் நிபந்தனையிட்டிருந்தால் அவருக்கு அதிலிருந்து ஒரு சம்பளத்தை கொடுக்கலாம் என்பதை புரிந்து கொள்கிறோம். அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாத்திலே முதல் முறையாக நடைபெற்ற வக்ஃப் ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களின் வக்ஃப் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களின் வக்ஃப் தான் இஸ்லாத்தில் நடைபெற்ற முதல் வக்ஃப் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த வக்ஃப் பற்றிய, வக்ஃப் சம்பவம் பற்றிய மிகவும் தெளிவான அறிவிப்புகளில் இருந்துதான் இமாம்கள் வக்ஃப் பற்றிய பல்வேறு விஷயங்களை நமக்கு தொகுத்து பகுத்து தந்தார்கள். அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, சஹாபிகளில் எவரவரெல்லாம் வசதி உள்ளவர்கள் இருந்தார்களோ அவர்களெல்லாம் வக்ஃப் செய்யாமல் இருக்கவில்லை என்று ஹஜ்ரத் ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாகவும் ஏறு சஹாபி ஒருவர் மூலமாகவும் சொல்லப்பட்ட ஒரு தகவல் பதிவாக இருக்கிறது. அந்த அளவுக்கு இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தருகிற தகவல் படி, அவர்களுக்கு கிடைத்த தகவல் படி 80 சஹாபிகள் வக்ஃப் செய்ததை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். 80 நபி அவர்களின் தோழர்கள் வக்ஃப் செய்துவிட்டு சென்ற தகவல்களை அவர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள். இப்படி சஹாபிகள் வக்ஃப் செய்வதில் கவனம் செலுத்தினார்கள். அதே நேரத்திலே செய்கின்ற வக்ஃபும் சொத்துக்கள் அது பாழாகி போய்விடாமல் நோக்கம் அது இறுதி வரைக்கும் நிறைவேற்றப்படக்கூடிய வகையிலே அதற்குரிய ஏற்பாடுகளையும் செய்தார்கள். ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பாருங்கள், தன்னுடைய வக்ஃப் சொத்து அது அல்லாஹ்வுக்காக வேண்டி 6 வகை பயனாளிகளுக்கு ஆக்கப்பட்டதன் பிறகும் அந்த நேரத்தில் அவர்கள் யோசனை செய்கிறார்கள், நான் என்ன நோக்கத்தோடு இதனை ஆரம்பித்துக் கொடுக்கிறேனோ அதனை எனது வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தி காட்டிவிட்டால் எனக்கு பின்வரக்கூடியவர்கள் துயர்வார்கள், தொடர்வார்கள் அல்லவா? தொட்டு தொடர்வதற்கு நடைமுறை உதாரணத்தையும் நானே காட்டிவிட்டு சென்று விடலாமே என்பது அவர்களுடைய ஆசையாக இருந்தது. அதனால் தான் அவர்கள் அதன் நாவிராக, அதன் அட்மினிஸ்ட்ரேட்டராக, அதன் ட்ரஸ்டியாக, அதன் நம்பிக்கை பொறுப்பாளராக தன்னையே அவர்கள் நியமித்துக் கொண்டார்கள். அன்பு சகோதரர்களே, ஹஜ்ரத் அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் வக்ஃப் கொண்டு சொத்தொன்றை செய்தார்கள். அவர்கள் தாம் வாழும் காலமெல்லாம் அதன் நிர்வாகியாக, நம்பிக்கை காப்பாளராகத்தானே இருக்க வேண்டும் என்று நிபந்தனையிட்டு அப்படியே செய்தார்கள். ஹஜ்ரத் பாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா செய்த வக்ஃபுக்கும் அதில் வேறொருவரிடம் கையளிக்கவில்லை. தான் ஜீவிக்கிற காலம் வரைக்கும் அதனை தானே பராமரிப்பேன் என்று சொல்லிக்கொண்டு அப்படியே செய்தார்கள். அன்பு சகோதரர்களே, இப்படி சஹாபிகள் எல்லாம் தாம் ஏற்படுத்திய வக்ஃபுகளுக்கு அடுத்தவர் கையிலே கொடுத்து அது தான் வாழ்கிற காலத்திலேயே தன் கண்முன்னேயே பாழாக்கப்பட்டு விடுமோ என்ற ஒரு ஐமிச்சம் அல்லது அச்சம் இருந்திருக்கலாம். அதனால் தான் அப்படி செய்தார்களாக இருக்கலாம் என்று நாம் ஊகித்து ஒரு முடிவுக்கு வரலாம் சகோதரர்களே. ஏனென்றால் வக்ஃப் சொத்து இருக்கிறது, அதன் உரிமை வக்ஃப் செய்யப்பட்ட நாளிகையிலிருந்து அல்லாஹ்வுக்குரியதாகும். அதன் சொந்தக்காரன் அல்லாஹ். ஒரு மஸ்ஜிதை கட்டியவர் அதனை முஸ்லிம்களுடைய தொழுகை இடமாக ஆக்கி மஸ்ஜிதாக வக்ஃப் செய்துவிட்ட பிறகு அதன் சொந்தக்காரன் அல்லாஹ். ஒரு பாடசாலையை கட்டியவர் அதனை அல்லாஹ்வுக்காக வேண்டி என்று ஆக்கிவிட்டு வக்ஃபாக ஆக்கிவிட்ட பிறகு அதன் சொந்தக்காரன் அல்லாஹ். ஒரு பாதையை அமைத்து கொடுத்தவர் இதை பொது போக்குவரத்து பொதுமக்களுக்காக வக்ஃபாக ஆக்கிவிட்டேன் என்று அவர் சொன்னதற்கு தெரிவித்ததற்கு பிறகு அதன் சொந்தக்காரன் அல்லாஹ். ஒரு மரத்தை நட்டி அதனை உற்பத்தி செய்தோ அல்லது அது நட்டப்பட்ட நாளிகையிலேயோ இதனை நான் வக்ஃபாக ஆக்கிவிட்டேன் என்று சொன்னதற்கு பிறகு அந்த மரத்தின் சொந்தக்காரன் அல்லாஹு தஆலா. ஒரு முஸ்ஹஃபை, ஒரு குர்ஆன் பிரதியை கொடுத்து விட்டு இதனை நான் வக்ஃபாக ஆக்கிவிட்டேன் என்று சொன்னதற்கு பிறகு அதன் சொந்தக்காரன் அல்லாஹ். ஒரு நிலையத்தை கட்டி இன்னென்ன தேவைகளுக்காக அதனை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அதனை ஒரு சனசமூக நிலையமாகவோ அல்லது ஒரு அறநிலையமாகவோ ஆக்கிவிட்டதற்கு பிறகு அதன் சொந்தக்காரன் அல்லாஹ். அதுதான் இன் ஷிஃப்த ஹப்பஸ்த அஸ்லஹா வ தஸத்தக்த பிஹா. உமரே, நீர் விரும்பினால் இதன் அடிப்படையை மூலத்தை உரிமையை நீர் தடுத்து வைத்துக் கொண்டு அதன் உரிமையை எவருக்கும் படைப்புக்களில் எவருக்கும் கொடுக்க முடியாது, தடுத்து வைத்துக் கொண்டு அதனை சதக்கா கொடுக்கோம் என்று ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்களே, அதுதான் இதுவாக இருக்கிறது. பிறகு அந்த வக்ஃபு யார் யாருடைய பயனுக்காக எழுதப்பட்டுள்ளதோ அந்த பயனாளிகள் இரண்டு வகையாக இருப்பார்கள், இரண்டு வகையாக இருப்பார்கள். ஒன்று வரையறுக்கப்பட்ட வக்ஃபாக இருக்கும், அல்லது திறந்த வக்ஃபாக இருக்கும். மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு வக்ஃபாக இருந்தால், ஒரு க்ளோஸ் லிமிடெட் வக்ஃபாக இருந்தால், அந்த வக்ஃபு சொத்தில் இருந்து குறிப்பிட்ட ஒரு நபர் அல்லது ஒரு குறிப்பிட்ட நிலையத்துக்கு உரியது என்ற வகையிலே அதன் சொத்து அந்த நிலையத்துக்கோ அல்லது அந்த நிறுவனத்துக்கோ அல்லது அந்த குறிப்பிட்ட நபருக்கோ உரியது அல்ல, அதன் வரக்கூடிய பயன்கள் அவருக்குரியது. ஒரு தோட்டத்தை கொடுத்து அது தென்னை மர தோட்டம், அந்த தென்னை தோட்டத்தில் இருக்கக்கூடிய தென்னை மரங்கள் கொடுக்கின்ற பயன்கள், அது தேங்காயாக இருக்கலாம், ஓலையாக இருக்கலாம், ஈக்கிலாக இருக்கலாம், மட்டையாக இருக்கலாம், என்னென்ன பயன்கள் வருகின்றனவோ, இதர மரங்கள் இருந்தால் அவற்றின் பயன்களும், அந்த தோட்டம் எவருக்கு அதன் பயன் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ, ஒரு மஸ்ஜிதுக்குரியது என்றால் அந்த மஸ்ஜிதுக்கு உரிமை இருக்கிறது தோட்டத்தில் அல்ல. நாம் எழுதிக்கொள்ளலாம் நம்முடைய நாட்டின் ஏற்பாட்டு படி அப்படித்தான் எழுதவும் வேண்டும், ஆனால் அதன் உரிமை அல்ல, அந்த மஸ்ஜிதுக்கு எழுதப்பட்டவருக்குரிய உரிமை எந்த அளவு தெரியுமா? அதில் வருகிற விளைச்சல், அதில் கிடைக்கிற பயன்கள், ரைட் டு பெனிஃபிட், அதில் இருக்கக்கூடிய பயன்களுக்குரிய உரிமை அவருக்கு இருக்கிறது. இது அதாவது ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு வக்ஃபாக வக்ஃபாக இருந்தால், ஒரு ஓபன் வக்ஃப், திறக்கப்பட்ட திறந்துவிடப்பட்ட ஒரு ஒரு திறந்த வக்ஃபாக இருந்தால், ஏழைகள் எல்லோருக்கும் பொதுவானது, கல்யாணம் பண்ணி கொடுப்பதற்கிலிருந்து செலவழித்துக் கொள்ளலாம், அதிலிருந்து வரக்கூடிய வருமானங்களை வைத்து கல்விக்காக செலவழித்துக் கொள்ளலாம். இது குறித்த ஒருவருக்கு, குறித்த நிறுவனத்துக்கு என்பதல்ல, பொதுவானது இதன் நன்மைகள். இப்பொழுது இதில் எவருக்கு என்று பயனாளிகள் குறிக்கப்பட்டிருக்கிறார்களோ, இதில் குறிப்பிட்ட நபர் கிடையாது. எவரெவர் ஏழைகள், எவரவர் கல்யாணத்துக்காக வேண்டி வசதி இல்லாமல் இருக்கிறார்கள், எவரவர் கல்விக்கு வசதி இல்லாமல் இருக்கிறார்களோ, அவர்களுக்கு இதில் இருந்து ரைட் டு என்ஜாய் தி பெனிஃபிட், அதிலிருந்து வரக்கூடிய பயன்களை அனுபவிக்கிற உரிமை இருக்கிறது. பயன்களுக்கு உரிமை இல்லை, பயன்களை அனுபவிக்கிற உரிமை இருக்கிறது. சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே உரியவர்களுக்கு வக்ஃபு சொத்தில் இருந்து வரக்கூடிய நன்மைகள் போய் சேர வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த ஏற்பாடுகளை இஸ்லாம் சொல்லித் தந்திருக்கிறது. அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வக்ஃபு சொத்துக்கள் பற்றி இவ்வளவு விரிவாக இன்னும் பல விஷயங்கள் இவற்றோடு இணைந்து இருக்கின்றன. நான் ஏன் இதனை தெளிவாக சொல்கிறோம் என்றால், வக்ஃபு சொத்துக்களை இஸ்லாம் பாதுகாக்கிறது. சொத்து ஒன்று, அது இஸ்லாத்திலே அது வக்ஃபு சொத்தாக இருக்கலாம், வக்ஃபு சொத்து அல்லாத ஒன்றாக இருக்கலாம், பாதுகாக்கப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய உரிமைக்கு வந்துவிட்ட சொத்துக்கள், வக்ஃபு சொத்துக்கள், இன்னும் இன்னும் அதுக்குரிய கரிசனையும் செலுத்தப்பட வேண்டும். அதற்காக வேண்டித்தான் அதனை பராமரிப்பவர் ஒருவர் நியமிக்கப்படுகிறார். ட்ரஸ்ட் ஒன்றுக்கு, வக்ஃப் ப்ராப்பர்ட்டி ஒன்றுக்கு, நம்பிக்கை நிதியம் ஒன்றுக்கு, நம்பிக்கை ப்ராப்பர்ட்டி ஒன்றுக்கு, சொத்துக்கு, அதற்கு கட்டாயம் ஒரு நம்பிக்கை பொறுப்பாளர் இருக்க வேண்டும். அவரைத்தான் நாம் ட்ரஸ்ட் என்போம். மஸ்ஜிதுகளுக்கு ட்ரஸ்ட் என்று சொல்வது போல, எங்கெங்கெல்லாம் வக்ஃபு சொத்துக்கள் ஆதாரங்கள் இருக்கின்றனவோ அவற்றுக்கெல்லாம் நம்பிக்கை பொறுப்பாளர் இருப்பார். அந்த வக்ஃபு சொத்து அசையும் சொத்தாக இருக்கலாம், அசையாத சொத்தாக இருக்கலாம். ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களின் அன்பு மகள் ஹஜ்ரத் ஹஃப்ஸா ரழியல்லாஹு அன்ஹா 20,000 பணம் கொடுத்து சில நகைகளை வாங்கினார்கள். அவர்கள் வக்ஃப் செய்தார்கள் நகைகளை ஹத்தாபின் குடும்பத்து பெண்களுக்கு. ஹத்தாபின் குடும்பத்து பெண்கள் என்றால் தன்னுடைய தந்தை வழியாக வரக்கூடிய தன்னுடைய குடும்பத்து பெண்கள். எவரவருக்கெல்லாம் நகைகள் அணிந்து கொள்வதற்கு தேவைப்படுகிறதோ அந்த ஹத்தாபு குடும்பத்து பெண்களாக இருந்தால் அவர்களுக்கு அணிந்து கொள்ளலாம்.
தங்கம் நகை என்பது ஒரு அசையும் சொத்து, அசையாத சொத்து அல்ல. இப்படி அசையாத சொத்துக்களை நாம் வக்ஃபு செய்யலாம் என்று விளங்கி இருப்பது போல, அசையும் சொத்து ஹஜ்ரத் ஹஃப்ஸா ரழியல்லாஹு அன்ஹா செய்தது போல, நகை அசையும் சொத்தை வக்ஃபு செய்தது போலவும் வக்ஃபு செய்யலாம். எப்படி இருந்தாலும் அதுக்கு ஒரு நிர்வாகம் இருக்க வேண்டும் சகோதரர்களே. ஏன் இந்த நிர்வாகம் ஒன்று ஏற்பாடு செய்யப்படுகிறது தெரியுமா? அவர் தனி மனிதராக இருக்கலாம், ஒன்றுக்கு மேற்பட்டவராக இருக்கலாம், ஒருவராக இருக்கலாம், ஒருவருக்கு மேற்பட்டவராக இருக்கலாம். இந்த சொத்தை பராமரிக்க வேண்டும். இது பாழ்படுத்தப்படக்கூடாது, வீணாக்கப்படக்கூடாது, வீண் விரயம் நடக்க அனுமதிக்கப்படக்கூடாது. இது எவருக்காக அல்லது எதற்காக அல்லது எந்த நோக்கத்துக்காக வக்ஃபு செய்யப்பட்டிருக்கிறதோ அது நிலைத்து நின்று அதனை வக்ஃபு செய்த வாக்கிபுக்கு பயன் கொடுத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்ற நோக்கத்தை புரிந்து அதன்படி நடத்தப்படக்கூடிய நிர்வாகம் ஒன்று இருக்க வேண்டும் என்பதை உறுதி செய்வதற்காக வேண்டிதான் எங்களுடைய இஸ்லாம் மார்க்கம் வக்ஃபை தூண்டியதோடு மட்டும் நிற்காமல், அந்த வக்ஃபு சொத்துக்களை அசையும் சொத்தோ அசையாத சொத்தோ அதனை நிர்வகிப்பதற்குரிய முழு ஏற்பாடுகளை நமக்கு சொல்லித் தந்திருக்கிறது. அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வக்ஃபு சொத்துக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி இவ்வளவு விஷயங்களை இஸ்லாம் சொல்லித் தந்திருக்கிறது என்பதைத்தான் நாம் அடிக்கோடித்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது. அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய சஹாபிகள் போல அதுக்கு பின் வந்த இஸ்லாத்தின் காலத்திலே தொடராக நிறைய வக்ஃபு சொத்துக்கள் இருக்கின்றன. இன்று இருக்கக்கூடிய இன்றைய உலகிலே உங்களுடைய கவனத்தை அரபு நாடுகள் முஸ்லிம் நாடுகளுக்கு திருப்புவீர்கள் என்றால் கோடானு கோடி சொத்துக்கள் வக்ஃபு சொத்துக்கள் இருக்கின்றன. சில முஸ்லிம் நாடுகளிலே தனியான வஜாரத்துல் அவுகாஃப் வக்ஃபு மினிஸ்ட்ரியே இருக்கும். ஏனென்றால் அங்கிருக்கக்கூடிய வக்ஃபு சொத்துக்களை பராமரிப்பதற்காக வேண்டி இஸ்லாத்தின் ஏற்பாடு அவர்களுடைய நாட்டின் ஜாப்பிலே அரசியல் அமைப்பிலே இருக்கக்கூடிய வக்ஃபு சொத்துக்கள் சம்பந்தமாக ஏற்பாடுகளை படிக்கிறோம் சகோதரர்களே. அது போலத்தான் நம்முடைய நாட்டிலே நிறைய வக்ஃபு சொத்துக்களை நம்முடைய மூதாதையர்கள் விட்டுவிட்டு சென்றார்கள். இன்றெல்லாம் நம்முடைய மார்க்க ஆர்வம் குன்றிவிட்டது போல் அங்கு இருக்கவில்லை. அங்கு இருந்த நம்முடைய மூதாதையர்கள், நம்முடைய பாட்டன்கள், அவர்களுடைய மூதாதையர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? மஸ்ஜிதுகளை கட்டினார்கள், மதரசாக்களை நிறுவினார்கள். மட்டுமல்ல, அவற்றை கொண்டு நடத்துவதற்கு தேவையான வருமான வழிகளை ஏற்பாடு செய்யும் பொருட்டு அவற்றுக்கு வக்ஃபுகளை உண்டாக்கினார்கள், கடை தொகுதிகளை அமைத்துக் கொடுத்தார்கள், தோட்டங்களை ஏற்படுத்தி கொடுத்தார்கள், பெரும் கட்டிடங்களை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். இந்த நாட்டிலே ஆரம்ப கால மதரசாக்களுக்கு மஸ்ஜிதுகளுக்கு நிறைய சொத்துக்கள் இருப்பதற்கு காரணம் நம்முடைய மூதாதையர்கள் இந்த விஷயத்தை அவர்கள் கவனத்தில் எடுத்து செய்ததாகும். ஒன்று, அவர்களுக்கு மறுமையிலே நன்மை சேர்த்துக் கொண்டே இருக்கிறது. மறுமை நாள் வரைக்கும் அவர்களுடைய பர்சக் வாழ்க்கை கபர் வாழ்க்கையிலே நன்மை போய்க் கொண்டிருக்கிறது. அதே நேரத்திலே இந்த உலகத்திலே தம்முடைய காலத்தில் மாத்திரம் வாழக்கூடிய மனிதர்களை கவனத்தில் கொள்ளாமல் தமக்கு பின் சந்ததி சந்ததியாக வரக்கூடிய தலைமுறைகளையும் கவனத்தில் கொண்டு அவர்களுடைய நன்மைகளுக்காக வேண்டிய மஸ்ஜிதுகள், மதரசாக்கள், பாடசாலைகள், மருத்துவமனைகள், விளையாட்டு இடங்கள், அதுபோல மக்பரா மையவாடிகள் இவற்றையெல்லாம் உண்டாக்கி நகரின் மத்திய இடங்களிலே தேவையான இடங்களிலே உருவாக்கி பெரும் பரப்பு கொண்ட நிலங்களை அவற்றுக்காக ஏற்பாடு செய்து அவற்றிலே கட்டிடங்களை உருவாக்கி கொடுத்து அவற்றுக்கு வருமான வழிக்காக வேறு பல வக்ஃபுகளை ஏற்படுத்தி கொடுத்ததானது மார்க்கத்திலே அவர்களுக்கு இருந்த கொள்ளை ஆர்வம். தம்முடைய மறுமை வாழ்வுக்கு தேவையான நன்மையை சுருட்டி கொண்டு போக வேண்டும் என்பதில் இருந்து அவர்களுக்கு ஆர்வம். மூன்றாவது, இந்த மனித சமுதாயத்திற்கு தேவையான தலைமுறை தலைமுறையாக நின்று பயன்படுத்தக்கூடிய ஏற்பாடுகளை செய்து கொடுக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம். நான்காவது, அவர்களிடம் இருந்த தூர நோக்கு, தூர திருஷ்டி, இவையெல்லாம் இந்த இடத்திலே பறிக்கிடுகிறது சகோதரர்களே. ஆனால் அவர்கள் விட்டு சென்ற வக்ஃபு சொத்துக்கள் இன்று நம் முன்னே நமது கைகளிலே பொறுப்பானவர்களே பொறுப்பாக நிர்வகிக்கப்படுகின்றதா என்பது இப்பொழுதுள்ள கேள்வியாக இருக்கிறது. நமது முன்னோர்களுடைய தயாரம் அது பல சொத்துக்களை நமக்கு பயன்பெறுவதற்கு விட்டு சென்றது. ஆனால் நம்முடைய நிலை வக்ஃபு சொத்துக்களை நாம் உருவாக்குகிறோமோ இல்லையோ அது ஒரு பக்கம். ஆனால் நமது கைகளில் இருக்கக்கூடிய பெரும் நெஞ்சங்கள் தாராள மனம் படைத்தவர்கள் விட்டு சென்ற இந்த வக்ஃபு சொத்துக்களை நாம் நிர்வகிப்பதையாவது ஒழுங்காக செய்கிறோமா? என்பது நம்முள்ள கேள்வியாக இருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, நாம் இதனை மிகவும் கவனமாக படிக்க வேண்டும். மஸ்ஜிதுகளின் நிர்வாகிகள் மஸ்ஜிதுகளுக்கு சுத்தமாக உள்ள இதர வக்ஃப் சொத்துக்களை அவர்கள் பராமரிப்பது அவர்களுடைய கடமையாக இருக்கிறது, அவர்களுடைய முழு கடமையாக இருக்கிறது. அவர்களுடைய குறித்த ஆயுட்காலம், நிர்வாக ஆயுட்காலம் 3 ஆண்டுகளாக இருக்கலாம், ஆனால் அவர்கள்தான் அதன் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். அவர்கள்தான் அதன் நிர்வாக பொறுப்பிலே முழு பொறுப்பையும் அவர்கள் ஏற்க வேண்டும். அதன் சகல நன்மைகளுக்கும் தீமைகளுக்கும் அவர்களை இம்மையிலும் மறுமையிலும் ஜவாபுதாரிகள், இம்மையிலும் மறுமையிலும் அவர்களே ஜவாபுதாரிகள், அவர்கள்தான் பாதுகாக்க வேண்டும். எழுத்துக்கள் இருக்கின்றபடி, வக்ஃப் செய்தவர் எழுத்துக்களிலே சொல்லி வைத்திருக்கிறபடி அந்த நிர்வாகம் நடைபெற வேண்டும். வக்ஃப் செய்தவர் எப்படி தனது சொத்து பாதுகாக்கப்பட வேண்டும், என்னென்ன நோக்கங்களுக்காக வேண்டி பயன்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாரோ அதிலிருந்து இம்மையளவும் தாண்டி போகக்கூடாது. இஸ்லாமிய சட்டவியலிலே சொத்துகளே ஒரு பொது சட்டம் இருக்கிறது, ஷர்துல் வாகிஃப் தனஃபு ஷாரி, வக்ஃபு செய்தவரின் நிபந்தனை அது குர்ஆன் ஹதீஸின் வார்த்தைக்கு சமமானது. நன்கு பாடமிட்டுக் கொள்ளுங்கள், வக்ஃபு செய்தவரின் ஷர்த்து நிபந்தனை அது சட்டம் ஏற்றக்கூடிய அல்லாஹ்வுடைய நஸ்ஸை போன்றது, அல்லாஹ்வுடைய வார்த்தையை போன்றது, அல்லது அவன் சார்பாக பேசுகின்ற அவரின் விடயங்களை விளக்கப்படுத்துகின்ற அவரின் அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைக்கும் செயலுக்கும் சமமானது. சகோதரர்களே, இதுதான் நஸ் என்று சொல்லப்படுவது. குர்ஆன் ஆயத்து ஹதீஸுக்கு எப்படி நாம் மாற்றமாக நடக்க முடியாதோ, வக்ஃப் செய்தவர் இட்ட நிபந்தனைக்கு மாற்றம் செய்ய அறவே முடியாது. இதுதான் சட்டவியலே உள்ளது, ஷர்துல் வாகிஃப் தனஸ்தி ஷாரி, வக்ஃபிட்டவரின் நிபந்தனை அது அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தையை போன்றது. அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தையை மாற்றி நடக்க முடியாதோ, அதுக்கு மாற்றம் செய்ய முடியாதோ, அது போல வக்ஃப் செய்தவரின் நிபந்தனையை மாற்றிக்கொள்ள முடியாது, அதுக்கு மாற்றம் செய்யவும் முடியாது. எனவே சகோதரர்களே, எழுதி வைத்தவர் என்ன நோக்கங்களுக்காக வேண்டி எழுதி வைத்தாரோ அந்த நோக்கங்களுக்காக வேண்டி பயன்படுத்தப்பட வேண்டும். ஒரு மஸ்ஜித் அதற்குரிய இடம், அதற்குரிய சொத்துக்கள் கடைகளாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், இவற்றை பாதுகாத்து அது உரிய முறையிலே நோக்கங்கள் நிறைவேற்றப்படுவதை உறுதி செய்வது சக்திகளுடைய பொறுப்பாக இருக்கிறது. எனவே அவர்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும், இந்த சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும். அதே நேரத்தில் இவற்றை பயன்படுத்துபவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய பயம் வேண்டும். இவற்றுக்கு தேவையான அளவு என்னுடைய கருத்தனையை கொடுக்கின்றேனா, நான் இருப்பது என்னுடைய சொந்த சொத்து அல்ல, நான் இருப்பது எனக்கு உரிமையானது அல்ல, இது அல்லாஹ்வுக்கு உரிமையானது. அல்லாஹ்வுடைய வீடு எப்படி, மஸ்ஜித் அல்லாஹ்வுக்கு எப்படி உரிமையானதோ, மஸ்ஜிதுக்காக வக்ஃப் செய்யப்பட்ட கடையும் அல்லாஹ்வுக்கு உரிமையானது என்று பாருங்கள். மீண்டும் சொல்கிறேன், மஸ்ஜித் எப்படி அல்லாஹ்வுக்கு உரிமையானதோ, நீங்கள் வைத்திருக்கக்கூடிய மஸ்ஜிதுக்கு சொந்தமான கடைகள் என்கிறீர்களே, அந்த கடைகளும் அல்லாஹ்வுக்கே உரிமையானது. மஸ்ஜிதும் கூட அந்த கடைக்கு சொந்தம் கொண்டாட முடியாது. நம்முடைய உலக ஏற்பாடுகளுக்காகவே சொந்தம் கொண்டாடலாம். யதார்த்தத்தில் உண்மையை படிப்பீர்கள் என்றால் அதன் சொந்தக்காரன் அல்லாஹ். மஸ்ஜிதுக்கு கொடுக்க வேண்டிய அதனுடைய உண்மையான கடைக்குரிய கரண்ட் மார்க்கெட்ல என்ன அளவுக்கு கொடுக்க வேண்டுமோ, அந்த மாதாந்த வாடகையை குத்தகை அடிப்படையிலே இருக்கின்ற நீங்கள் கொடுக்கவில்லை என்றால், நீங்கள் மஸ்ஜிதுக்கோ மஸ்ஜிது நிர்வாகத்துக்கோ டிமிக்கி விடவில்லை, அதன் சொந்தக்காரனாகிய அல்லாஹ்வுக்கு டிமிக்கி விடுகிறீர்கள். நீங்கள் நினைக்க வேண்டாம், ஒரு சாதாரண ஒருவரின் கடை எடுத்துக்கொண்டு அவனோடு பொருந்துகின்றதும் பொருந்தாததுமான பேச்சுவார்த்தை போன்று எதுவெல்லாம் துன்யாவிலே செய்துவிட்டு போக முடியுமோ அது போன்று நீங்கள் செய்து கொள்ளலாம் அல்லாஹோடு என்று மட்டும் நினைக்க வேண்டாம். நீங்கள் குறைத்துக் கொடுப்பதும் கூட்டிக் கொடுப்பதும் எல்லாம் நீங்கள் செய்கிற டீலிங் எல்லாம் நீங்கள் யதார்த்தத்தில் அல்லாஹ் என்ற உரிமையாளனோடு செய்கிறீர்கள். எனவே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். நான் சொல்வது எதுவும் என்னுடைய சொந்த பொக்கத்திலிருந்து சொல்லவில்லை, எல்லாமே ஹதீஸின் அடிப்படையில் உள்ள இமாம்களின் தீர்ப்புகளையும் தெளிவாக வைத்து சொல்கிறேன். இதுவே சர்வ உண்மை, சர்வ நிச்சயம். எனவே எல்லாரும் பயப்படுங்கள். மார்க்கெட்ல ஒரு கடைக்கு அந்த இடத்துல அதனுடைய அளவுக்கு அந்த பகுதியில என்ன என்ன பெருமதி கொடுக்கப்பட வேண்டுமோ உஜ்ரத்துல் மிஸ்ல் என்று சொல்லப்படும் அந்த காலத்தில அந்த பகுதியில அந்த கடையின் அல்லது அந்த கட்டிடத்துக்கு உரிய ஒரு கூலி இருக்கும். அந்த கூலியை விட குறைத்து கொடுப்பதானது நீங்கள் செய்கிற அநியாயமாகும். எனவே சம்பந்தப்பட்டவர்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். மஸ்ஜிதை நிர்வகிக்கிற போதும் அப்படித்தான். மஸ்ஜிதை அது ஒரு சொந்த இடத்தியமாக ஆக்கிக் கொள்ளக்கூடாது. நிர்வகிப்பவர்கள் மஸ்ஜித் அது மஸ்ஜிதாகும், மஸ்ஜித் அது மஸ்ஜிதாகும், அது ஒரு மர்க்கஸ் அல்ல. நன்கு புரிந்து கொள்ள வேண்டும், அது ஒரு மர்க்கஸ் அல்ல, அது ஒரு இயக்கத்தின் இடம் அல்ல. இயக்கத்துக்காக மஸ்ஜித் கட்டினால் அந்த இயக்கத்துக்குரிய இடமாக இருக்கும். பொதுவாக மஸ்ஜித் ஒன்று வகுப்பானதுக்கு பிறகு அது அந்த ஜமாஅத் இந்த ஜமாஅத் அல்லது இந்த கட்சி அந்த கட்சி பிடிப்பதற்கு எந்த அனுமதியும் கிடையாது. மஸ்ஜித் என்று பொதுவாக கட்டப்பட்ட மஸ்ஜித் அது எல்லோருக்கும் உரிய பொதுவான ஒரு மஸ்ஜிதாக இருக்கும். ஒரு குறித்த இயக்கம் அதனை வைத்துக் கொண்டு தம்முடைய உரிமை சொத்தாக அதனை ஆக்கிக் கொள்வது எப்படி இந்த கடைக்காரர்கள் விதித்து விடுகிறார்களோ அதற்கு எந்த வகையிலும் குறையாத சரிசமமான ஒரு நிபிக்கையை நீங்கள் விடுகிறீர்கள். எனவே மஸ்ஜிதுக்கென்று தனியான சட்டங்கள் இருக்கின்றன. மஸ்ஜிதுக்குரிய சட்டங்களில் இருந்து நீங்கள் விடுபட முடியாது. எனவே மஸ்ஜிதுகளை சரியாக நிர்வகிக்கிற வக்ஃபுக்குரிய சட்டங்களின் படி நீங்களும் உட்படுத்தப்படுகிறீர்கள். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். மஸ்ஜிதுகள் பொது மஸ்ஜிதுகள், நிறுவனங்களுக்கு மஸ்ஜிது கட்டினால் நிறுவனத்தின் பெயரை போட்டு நீங்கள் மஸ்ஜிது செய்து கொள்ளலாம். ஏனென்றால் அந்த குறித்த நிறுவனத்துக்குரிய மஸ்ஜித். பொதுமக்களுக்கென்று நீங்கள் மஸ்ஜிது கட்டினால் அது பொதுமக்களுக்குரிய மஸ்ஜித். அதில் உங்களுடைய இயக்கத்தை ஆளுகின்ற இடமாக, உங்களுடைய இயக்கத்தின் ஆட்சிக்கு உட்பட்ட இடமாக, உரிமைக்கு உட்பட்ட இடமாக ஆக்கிக் கொள்வதை தெரிந்து கொள்ளுங்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த விஷயங்களை நான் சற்று கூட நேரம் எடுத்துச் சொன்னதற்காக நீ மன்னித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் ஏற்பாடு செய்து தந்திருக்கக்கூடிய நிரந்தரமாக நன்மை இம்மையிலும் மறுமையிலும் பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு ஏற்பாடு வகுப்பாக இருக்கிறது. நாம் இந்த வகுப்பு சொத்துக்களை பேணி பாதுகாக்க வேண்டும். நம்முடையவர்கள் விட்டு சென்றவற்றை நாம் பேணி பாதுகாக்க வேண்டும். நம்முடைய மூதாதையர்கள் விட்டு சென்றவற்றையும் இந்தியவரவர் நாம் விட்டுச் செல்கிறார்களோ இந்த வகுப்பு சொத்துக்களையும் நாம் நம்முடைய அடுத்த தலைமுறையினருக்கும் தொடர்ந்து சந்ததி சந்ததியாக விட்டுக் கொடுக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் இந்த விஷயத்தில் தெளிவையும் அதன்படி நடப்பதற்குரிய அறிவையும் தந்தருள்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.